الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئًا صلى الله على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم تسليمًا كثيرًا كثيرًا أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم والله سميع عليم وقال النبي صلى الله عليه وسلم ما خالطت الزكاة مالا قط إلا أهلكته أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமையான இஸ்லாமிய அவனுடைய தூதர் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாம் எந்த விஷயங்களை நமது வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று நம்மை வலியுறுத்தி இருக்கிறார்களோ அவை அனைத்தையும் முடிந்த அளவுக்கு எடுத்து நடக்க வேண்டியும் எவைகளையெல்லாம் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவை அனைத்தையும் முற்றிலுமாக தவிர்ந்து கொள்ள வேண்டியும் அல்லாஹ்வுடைய தக்வாவை கொண்டும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தையும் நசீஹத்தையும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான ஒரு மாதத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நன்மைகளும் அவனுடைய அருள்களும் அவனுடைய மன்னிப்புகளும் வந்து இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சங்கையான மாதத்திலே இருக்கிறோம். இந்த நேரத்திலே நம்முடைய அமல்களின் மூலமாக நம்மை நாம் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த மாதம், இந்த மாதத்தினுடைய ஒரு பகுதி குறுகிய காலத்திலே கழிந்து விட்டது. இப்படித்தான் மிக விரைவாக இது கழிந்துவிடும். இந்த மாதம் சென்று விடுவதற்கு முன்பாகவே இதில் எந்த அளவுக்கு அதிகமான அமல்களை நம்மால் செய்ய முடியுமோ, நன்மைகளை கொள்ளையடிக்க முடியுமோ, அந்த அளவிற்கு அமல்களை செய்து அதிகமான குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, நபிலான வணக்கங்களை செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் அழுது துவா செய்யக்கூடியவர்களாக, தராவீஹினுடைய தொழுகை, தஹஜ்ஜுதினுடைய தொழுகை இவைகளெல்லாம் பேணுதலான முறையிலே தொழுது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக நாம் ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த ரமலான் கழியக்கூடிய நேரத்திலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டவர்களாக நாம் மாறிவிட வேண்டும். அதற்காக நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்து அதற்காக வேண்டி நம்முடைய நேரத்தையும் நம்முடைய உழைப்பையும் நாம் செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரும்பாலும் நம்முடைய சமுதாயத்தில் இந்த மாதத்திலே ஜகாத்து வழங்கக்கூடிய ஏற்பட்டிருக்கு எப்படி கடமையோ, தொழுகை எப்படி கடமையோ, அதே போன்று ஜகாத்தும் ஒரு கடமைதான். அல்லாஹு தஆலாவுடைய வணக்கம் எந்தெந்த விதத்திலெல்லாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய நாவினால் வணங்க வேண்டும், நம்முடைய உடல் உறுப்புகளால் வணங்க வேண்டும், நம்மினுடைய பொருளாலும் வணங்க வேண்டும். எல்லாமே அல்லாஹ்வுடைய வணக்கம்தான். நாவால் நாம் செய்யக்கூடிய வணக்கம்தான் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட கலிமா. அந்த கலிமாவை கொண்டுதான் இஸ்லாம் பரிபூர்ணம் அடைகிறது. ஒரு மனிதன் முஸ்லீம் என்று கலிமாவை கொண்டுதான் அடையாளப்படுத்தப்படுகிறான். இது நாவால் நாம் செய்யக்கூடிய வணக்கம். திக்ருகள் செய்கிறோம், தஸ்மீகள் ஓதுகிறோம், இஸ்திக்ஃபார் செய்கிறோம், நம்முடைய வார்த்தைகளால் செய்யக்கூடிய வணக்கங்கள். நம்முடைய உடலால் செய்யக்கூடிய வணக்கம், நாம் தொழக்கூடிய தொழுகை இருக்கிறது, நாம் நோற்கக்கூடிய நோன்பு இருக்கிறது. தொழுகை என்பது நாம் செய்யக்கூடிய சில செயல்கள், நோன்பு என்பது நாம் விட்டுவிட வேண்டிய சில காரியங்கள். அப்ப நாம் வணங்குவது நம்முடைய செயல்களாலும், செயல்களை விடுவதாலும் நம்முடைய இபாதத்தை நாம் செய்கிறோம். உடலால் செய்யக்கூடிய வணக்கம், பொருளால் செய்யக்கூடிய வணக்கம் இருக்கிறது, அதுதான் நம்முடைய ஜகாத். ஜகாத் என்பது நம்முடைய பொருளினால் பணத்தினால் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய இபாதத். நம்முடைய உடலால் எப்படி நாம் அல்லாஹுக்கு வணங்குகிறோமோ, கட்டுப்படுகிறோமோ, வழிபடுகிறோமோ, நம்முடைய பொருளாலும் பணத்தாலும் நாம் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, வணங்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். ஹஜ்ஜுனுடைய அமல் இருக்கிறது, நம்முடைய உடலும் பொருளும் சேர்ந்து நம்முடைய வணக்கத்திலே ஈடுபடுகிறது. பொருளையும் செலவழிக்கிறோம், உடல் ஆற்றலையும் அங்கே செலவழிக்கிறோம். ஜகாத் என்பது நம்முடைய பொருளால் நாம் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய வணக்கம். தொழுகையை பற்றி குர்ஆன்ல எங்கெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அங்கெல்லாம் அல்லாஹ் ஜகாத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறான். நீங்கள் எப்படி உங்களுடைய உடலால் அல்லாஹுவை வணங்குகிறீர்களோ, அவ்வாறே நீங்கள் உங்களுடைய பொருளாலும் அல்லாஹுவை வணங்குங்கள். ஜகாத் என்பது என்ன? ஜகாத் எதற்காக நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது? இதனுடைய நோக்கம் என்ன? இதை விளங்கி நம்முடைய சமுதாயத்தில் சரியான முறையில் இந்த ஜகாத் வழங்கப்பட்டது என்று சொன்னால் பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை பார்க்கலாம், சமூகத்தில் வறுமையை இல்லாத நிலையை பார்க்கலாம். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம், நம்முடைய சமுதாயத்தில் தனவந்தர்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் இன்னொரு பக்கம் ஏழைகளினுடைய ஒரு பெரிய கூட்டமும் இருந்து கொண்டே இருக்கிறது. வருட வருடம் ஏழைகளுடைய கூட்டம் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது. பொருளாதாரம் ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது, வியாபாரம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, ஆனால் இன்னொரு பக்கம் சமூகத்திலே பசியில் இருக்கக்கூடியவர்கள், வறுமையில் இருக்கக்கூடியவர்கள், பஞ்சத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகத்தான் போய்கொண்டே இருக்கிறது. என்ன தவறு நடக்கிறது? ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது? சரியான முறையில் இந்த சமுதாயத்தில் ஜகாத் உரியவர்களுக்கு கொடுக்கப்பட்டால், சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது உலகளாவிய ரீதியில் எடுத்துக்கொண்டால், சமுதாயத்தினுடைய தனவந்தர்கள் சரியான முறையில் ஜகாத்தை கொடுத்தார்கள் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தினுடைய இருக்கக்கூடிய வறுமை பெரும்பாலான அளவு, இன்னும் சொல்ல போனால் அறவே இல்லாமல் ஆகிவிடும். அல்லாஹுடைய நியதியும் அதுதான். இந்த ஜகாத்தை கடமையாக்கினது, ஒன்று நமக்கும் அதில் பிரயோசனம் இருக்கிறது, இரண்டாவது சமூகத்திற்கும் பிரயோசனம் இருக்கிறது. நமக்கு என்ன பிரயோசனம்? ஜகாத்தை கொடுப்பவருக்கு என்ன பிரயோசனம்? ஜகாத் என்ற வார்த்தையிலேயே அந்த பிரயோசனத்தை பற்றி அறிவிக்கப்படுகிறது. உங்களுடைய பொருளை சுத்தப்படுத்தக்கூடியதுதான் இந்த ஜகாத். நம்முடைய பொருளை சுத்தப்படுத்தக்கூடியதுதான் இந்த ஜகாத். பொருள் என்பது, இந்த பணம் என்பது, செல்வம் என்பது நம்மிடத்தில் இருக்கிற வரைக்கும் அது ஒரு அழுக்காக, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை என்று சொன்ன, நம்முடைய கையில் நம்முடைய பிஸ்னஸ்ல போட்டிருக்கிறோம், அல்லது நம்முடைய பேங்க் பேலன்ஸில் அந்த பொருள் இருக்கிறது, அல்லது நகைகள் கட்டிகளாக, தங்க கட்டிகளாக, உபயோகப்படுத்தப்படாத நகைகளாக நாம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த இருக்கக்கூடிய பொருள் அழுக்காக ஆகிவிடுகிறது. அந்த அழுக்கை சுத்தப்படுத்துவதற்கு தான் இந்த ஜகாத்தை எல்லாம் நமக்கு கடமையாகி இருக்கிறார். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா ஹிய அவுசாஃபுன் நாஸ், ஜகாத்தினுடைய பொருள் என்பது மனிதர்களுடைய அழுக்குகள் என்று சொன்னார்கள். இப்ப நாம் ஜகாத்து கொடுப்பதின் மூலமாக நம்முடைய பொருள் சுத்தமடைகிறது. வருடத்திற்கு ஒரு தடவை நாம் ஜகாத்தை கொடுக்கிறோம், வருடா வருடம் கணக்கு பார்த்து ஜகாத்தை கொடுக்கிறோம். கொடுப்பதின் மூலமாக அந்த பொருளாதாரத்தில் சுத்தம் ஏற்பட்டு விடுகிறது. நம்முடைய பணம் மிக மிக சுத்தமானதாக, குறை இல்லாததாக நமக்கு கிடைக்கிறது. எப்படி ஏதேனும் கழிவுகள் உடலிலிருந்து வெளியாகிறதோ, கழிவுகள் உடலிலிருந்து வெளியானதற்கு பிறகு உடல் புத்துணர்ச்சி அடைகிறது, அது மாதிரி இந்த ஜகாத்தை சரியான முறையில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கொடுத்து விட்டால் நம்முடைய பொருளாதாரத்திலே நல்ல ஒரு சிறப்பு உயர்வு ஏற்படுகிறது. மேலும் ஜகாத்தின் மூலமாக வளர்ச்சி, ஜகாத் என்று சொன்னாலே வளர்கிறது என்று அர்த்தம். ஜகாத் கொடுக்க கொடுக்க நம்முடைய பொருளிலே அல்லாஹ் வளர்ச்சியை ஏற்படுத்துவான், அபிவிருத்தியை ஏற்படுத்துவான். அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய கடமையை நாம் செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா அதிலே இரட்டிப்பு மடங்கை ஏற்படுத்துகிறார். குர்ஆன் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறது. மதலு லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ் கமதலி ஹப்பத்தின் அம்பத்தத் சபஅ சனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா. பொதுவாக அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள், இதுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றான். நீங்க கொடுக்கக்கூடிய தான தர்மங்களினுடைய உதாரணம் என்னவென்று சொன்னால், ஒரு வித்தை, ஒரு நெல்மணியை ஒரு மனிதன் தன்னுடைய விளை நிலத்திலே விதைக்கிறார். அந்த நெல்மணியின் மூலமாக வெளியிலே ஏழு கதிர்கள் உருவாகிறது. ஒவ்வொரு கதிரிலும் நூறு நெல்மணிகள் வருகிறது. இவன் போட்டது ஒரு நெல்லு தான், ஆனால் கிடைத்தது 700 கிடைக்கிறது. அதை விட அதிகமாகவும் கிடைக்கும். அல்லாஹ் அதனுடைய நன்மைகளை இரட்டிப்பாக்குகிறார். நாம் அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கும் பொழுது, கடமையான ஜகாத்தை கொடுத்தாலும் அல்லது தான தர்மங்கள் செய்தாலும் அல்லாஹ் அதனுடைய நன்மைகளை இரட்டிப்பாக்குகிறான். அதோடு நம்முடைய பொருளாதாரத்திலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். ஜகாத்து கொடுப்பதின் மூலமாக நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய அந்த வாழ்க்கையினுடைய அந்த செல்வம் அதிகரிப்பதற்கும் ஒரு காரணமாக இருக்கிறது. மூன்றாவது, இந்த ஜகாத்தின் மூலமாக சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தேவை நிறைவேற்றப்படுகிறது. அல்லாஹுவினுடைய நோக்கம், அல்லாஹுவினுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால், சமுதாயத்திலே எல்லோரும் ஒரே தரத்தில் இருப்பதில்லை. அல்லாஹ் எல்லாரையும் ஒரே மாதிரி ஆக்கவில்லை. பலதரப்பட்ட விதத்தில் தான் இந்த உலகத்திலே ஆக்கி வைத்திருக்கிறான். இது அல்லாஹுடைய ஹிக்மத், இது அல்லாஹுடைய ஞானம். இது அப்ப இந்த ஏழைகள் என்ற ஒரு கூட்டமும் இருக்கிறார்கள், வசதி படைத்தவர்கள் என்ற கூட்டமும் இருக்கிறார்கள். வசதி படைத்தவர்களுக்கு ஏழைகளின் தேவை இருக்கிறது. தங்களுடைய ஏதேனும் காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அந்த ஏழைகளோடு தேவையாகிறார்கள். ஏழைகளுக்கு வசதி படைத்தவர்களுடைய தேவை இருக்கிறது. தங்களுக்குரிய வருமானம் வருவதற்கு அவர்களை சார்ந்திருக்கிறார்கள். உலகம் இதை கொண்டுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய ஏற்பாடும் இப்படித்தான். உலகத்திலே இருக்கக்கூடிய வறுமையின் காரணத்தினால், உலகத்திலே இருக்கக்கூடிய கஷ்டத்தின் காரணத்தினால்தான் பாவங்களும் நடக்கிறது. கொள்ளையடிக்கிறான், ஏன் கொள்ளையடிக்கிறான்? வறுமையின் காரணத்தினால் கொள்ளையடிக்கிறான். திருடுகிறான், ஏன் திருடுகிறான்? வறுமையின் காரணத்தினால் திருடுகிறான். தன் குடும்பத்திற்கு கொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, தான் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை என்று சொன்னால் அதற்காக அவன் திருட்டு தொழிலில் கூட போய்விடுகிறான். ஜகாத்தின் மூலமாக சமுதாயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் இருக்கிறது. எல்லோருக்கும் சம அளவிலே அந்த ரிசுக்கு கிடைப்பதற்குரிய வாய்ப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். பசி பட்டினி இல்லாமல் போவதற்கு ஜகாத்து கொடுப்பவர்களுக்கு என்ன சொல்கிறது? ஜகாத்தை நீங்க எப்படி கொடுக்க வேண்டும்? முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஜகாத்தினுடைய பொருள் நம் மீது கடமையாகி விட்டது என்று சொன்னால் அந்த பொருள் எங்களுடைய பொருள் அல்ல. ஒரு வருடம் 10 லட்சம் ரூபாய் நாங்கள் கையில வச்சிருக்கிறோம். 10 லட்சம் ரூபாய் கையில வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு வருஷம் முடிந்து விட்டது என்று சொன்னால் அந்த 10 லட்சத்தில் இருக்கக்கூடிய 2.5% 25,000 ரூபாய் அது எங்களுடைய பொருள் அல்ல, ஏழைகளின் பொருளாக மாறிவிட்டது. அது எங்களுக்கு சொந்தமான பொருள் அல்ல, ஏழைகளுக்குரிய பொருளாக மாறிவிட்டது. இன்னைக்கு உலகத்தில் பலவிதமான வரிகளை, டாக்ஸுகளை பார்க்கிறோம். அரசாங்கத்தில் நிறைய டாக்ஸுகள் இருக்குது. விற்பனை வரி, அதே மாதிரி வருமான வரி, இன்கம் டாக்ஸ் இருக்கிறது, சேல் டாக்ஸ் இருக்கிறது, இறக்குமதி இம்போர்ட் டாக்ஸ் இருக்கிறது. இப்படி பல டாக்ஸுகளை அரசாங்கம் விதித்திருக்கிறது. பல வியாபாரிகள் அந்த டாக்ஸை கட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் இது போன்ற எந்த ஒரு வரியையும் நம் மீது சுமத்தவில்லை. ஒரே ஒரு வரியை தவிர, அது என்ன வரி? ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய வரி. ஏழை வரியாகிய இந்த ஜகாத்தை தவிர வேறு எதையும் இஸ்லாம் நம் மீது சுமத்தவில்லை. அதுவும் அதிகபட்சமாக நமக்கு வரியை செலுத்த சொல்லவில்லை. வெறும் 2.5% தான், 2.5% தான் இந்த ஜகாத்தை நமக்கு கொடுக்க சொல்லுகிறது. ஜகாத்தை கொடுப்பதன் மூலமாக நம்முடைய மனதிலே ஏற்படக்கூடிய ஒரு பரிசுத்த தன்மை என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்கள் மூலமாக இந்த கருத்தை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொருள் ஆசை, பொருளின் மீது இருக்கக்கூடிய ஆசை, அது நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கத்தான் செய்யும். ஒருத்தன் சம்பாதிக்கிறான், உழைக்கிறான், கஷ்டப்பட்டு தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறான். அந்த உழைத்த பணத்திலிருந்து அவன் எடுத்து கொடுப்பதற்கு மனசு வருவதற்கு அது பெரிய ஒரு தியாகம் தேவைதான்.
ஒருத்தன் இப்படி ஜகாத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த ஜகாத்தை கொடுப்பதன் மூலமாக அவனுடைய உள்ளம் பரிசுத்தமடைகிறது. அவன் நல்ல ஒரு அல்லாஹுவினுடைய நெருக்கத்தை அடைவதற்கு ஜகாத் ஒரு காரணமாக ஆகிவிடுகிறது என்று சொன்னால் இந்த கஞ்சத்தனமும் பொருளின் மீது இருக்கக்கூடிய ஆசையும் தான் மனிதனுடைய வாழ்க்கையில பாவங்கள் செய்வதற்குரிய அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஜகாத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த கெட்ட குணம் அவனை விட்டு நீங்கிவிடுகிறது. ஜகாத் என்ற வார்த்தை பரிசுத்தப்படுத்துகிறது, உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்துகிறது, எங்களுடைய பொருளையும் பரிசுத்தப்படுத்துகிறது. ஜகாத் என்பது யார் கொடுக்க வேண்டும்? ஒரு குறிப்பிட்ட நிசாப் மார்க்கத்திலே வரையறை தரப்பட்டிருக்கிறது. சுமார் ஒரு 11 பவுன் அளவிற்குரிய தங்கத்தினுடைய மதிப்பு உள்ள பொருள்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ, பணம் காசுகளா இருக்கிறது, பணம் காசுகள் இருக்கிறது, அல்லது தங்க கட்டிகளாக இருக்கிறது, அல்லது வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். 11 பவுன் மதிப்புள்ள அந்த காசிற்கு, அந்த பணத்திற்குரிய வியாபாரம் ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார். இவரின் மீது ஜகாத்தை மார்க்கம் கடமையாக ஆக்குகிறது. விளை நிலங்களுக்கு ஜகாத்தை கடமையாக்கியது. கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு ஷரியத் மார்க்கம் ஜகாத்தை கடமையாக ஆக்கியது. அதுபோன்று தங்கம் வெள்ளி என்று சொல்லப்படக்கூடிய இந்த பணம் காசுகளுக்கு, சல்லிகளுக்கு ஜகாத்தை மார்க்கம் கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறது. இந்த குறிப்பிட்ட அளவு ஜகாத், இந்த பணம் இருந்தது என்று சொன்னால் அவர்கள் மீது ஜகாத் கடமையாகிவிடும். ஜகாத் கடமையாகிவிட்டால் அதை கொடுப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் 3 நபர்களிடத்தில் ஜகாத்தை வசூலிக்கிறதுக்கு அனுப்பினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜகாத்தை வசூலிக்கிறதுக்காக வேண்டி போனாங்க. முதலாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, இப்னு ஜமீர் என்ற ஒரு நபர் ஜகாத்தை கொடுக்க மறுத்துவிட்டார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலில் சொன்னார்கள், மா யம்திமு இப்னு ஜமீர் இல்லா அன்னஹு கான ஃபகீரன் ஃபஅக்னாஹுல்லாஹு வரசூல். இப்னு ஜமீலுக்கு வேற எந்த வெறுப்பும் இல்லை, அவர் ஏழையாக இருந்தார், அல்லாஹும் ரசூலும் அவருடைய அவருக்கு வசதி வாய்ப்பு ஏற்படுத்துவதற்கு காரணமாக ஆனார்கள், அந்த நன்றியை அவர் மறந்துவிட்டார் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் இருந்திருக்கிறார். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன், எனக்காக துவா செய்யுங்கன்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. துவா செஞ்சதுக்கு பிறகு அவருடைய பொருளாதாரத்தில் பரக்கத் ஏற்படுது. பள்ளியை விட்டு தூரமாகி விட்டார், அல்லாஹுவினுடைய தூதரை விட்டு தூரமாகி விட்டார். ஜகாத் கடமையாகிறது. ஜகாத்தை வசூலிக்கிறதுக்காக வேண்டிய ஆளை அனுப்புறாங்க. ஆளை அனுப்புற நேரத்தில் அவர் சொல்லிவிட்டார், நான் ஜகாத் எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டார். பணம் காசு இருக்கிறத மனுஷனுடைய உள்ளத்தை அப்படி மாத்திருக்கும், அல்லாஹுடைய கடமைகளை மறக்க செய்துவிடும். அப்ப பழைய நிலையை அவர் மறந்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் ஏழையாக இருந்தார், அதை மறந்து விட்டார். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவரை செல்வந்தராக ஆக்குவதற்கு உதவி செய்தார்கள், மறந்து ஜகாத்தை கொடுக்காமல் மறுத்துவிட்டார் என்று அவருடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விமர்சனம் செய்தார்கள். இறுதி வரைக்கும் அவருடைய நிலைமை அப்படியே போயிடுச்சு, தீனை விட்டு தூரமாகி விட்டார். இப்ப ஜகாத்தை கொடுக்காமல் இருப்பதினால் தீனை விட்டு தூரமாகக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். இன்னொரு 2 சஹாபாக்கள் ஜகாத்தை கொடுக்கவில்லை, ஆனால் அதற்கு காரணம் இருந்தது, உண்மையான காரணத்தினால் கொடுக்காமல் இருந்தார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரை பற்றியும் சொல்லப்பட்டது, அவங்க ஜகாத் கொடுக்கல, ஆனால் அவங்களை பொறுத்தவரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிவிட்டார்கள், அவர்களுக்கு ஜகாத்தை கடமை இல்லை. கடமையானவர்கள் தான் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். ஏன் அவர்களுக்கு கடமை இல்லை? அவர் தன் பொருளை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே வக்ஃப் செய்து விட்டார். வக்ஃப் செய்யப்பட்ட பொருள்களுக்கு ஜகாத் கிடையாது. வக்ஃப் செய்யப்பட்ட பள்ளிவாசலுடைய நிலங்கள் இருக்கிறது, பள்ளிவாசலுடைய வருமானங்கள் இருக்கிறது, மதரசாக்களுடைய வருமானங்கள் இருக்கிறது, வக்ஃப் செய்யப்பட்டவைகள். அல்லாஹுக்கென்று வக்ஃப் செய்யப்பட்டவைகளில் ஜகாத் கிடையாது. காலித் இப்னு வலீத் அவர் ஜகாத் கொடுக்காவிட்டாலும் பிரச்சனை இல்லை, ஏனென்றால் அந்த பொருள் எல்லாம் வக்ஃப் செய்யப்பட்டு விட்டது. 3வது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அவர்களுக்கும் ஜகாத்து கடமை இல்லை, ஏனென்றால் அவர்கள் 2 வருடத்தினுடைய ஜகாத்தை முற்கூட்டியே கொடுத்து விட்டார்கள். நான் அவர்களிடத்தில் கடனாக பெற்றுக் கொண்டிருக்கிறேன் சொல்லிவிட்டு, ஒரு மனிதருடைய சிறிய தந்தை அவருடைய தந்தை மாதிரி இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? என் தந்தையின் அந்தஸ்தில் உடையவர்கள், அவர்களுக்கு ஜகாத்து கடமை இல்லை, அதனால்தான் கொடுக்காமல் இருந்திருக்கிறார்கள். இந்த 3 பேரை பற்றியும் ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஆக இப்னு ஜமீல் என்பவரை பற்றி வருகிறது, அவர் ஜகாத்தை கொடுக்காமல் இருந்ததினால் மார்க்கத்தை விட்டு தூரமாகிவிட்டார், கடைசி வரைக்கும் தீனை விட்டு தூரமாகக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிட்டது. நாம் ஜகாத்தை கொடுக்காம இருக்கிறதுனால அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தை விட்டு தூரமாகிவிடக்கூடிய பாரதூரமான பயங்கரமான ஒரு ஆபத்து ஏற்பட்டுவிடும். அதனால் ஜகாத்தை கட்டாயம் கொடுக்கணும். கடமையானவர்கள் யாருக்கு அந்த நிசாப் இருக்கிறதோ, அவர்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிறதோ, கட்டாயமா கொடுக்கணும். இரண்டாவது, ஜகாத்தை துல்லியமாக கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். தோராயமாக கொடுக்கிறது அல்ல ஜகாத். ஜகாத் என்பது தோராயமாக ஏதாவது எங்களுடைய எண்ணத்திற்காக வேண்டி கொடுத்துக் கொள்வோம் என்பது அல்ல. இது ஒரு கடமை. ஒரு சதம் கூட ஏழைகளுடைய காசு எங்கள்கிட்ட வந்துடக்கூடாது. அவர்களுடைய பணம் அவர்களுக்கே போய்விட வேண்டும். அந்த சல்லியை நாங்கள் வைத்துக் கொண்டால் நாங்கள் அபகரித்தவர்களாக, அவர்களுடைய பணத்தை அபகரித்துக் கொண்டவர்களாக மாறிவிடுவோம். சரியான முறையில் துல்லியமாக கணக்கு போட்டு அந்த ஜகாத்தை கொடுத்து விட வேண்டும். நம்முடைய பொருள்கள், ஒருத்தர் பிசினஸ் செய்கிறார் என்றார், வியாபாரம் செய்கிறார் என்றார், அந்த வியாபாரத்தினுடைய முழு கணக்கும் வருஷத்தினுடைய முடிவில் இருக்கக்கூடிய பொருள் என்ன இருக்கிறது, வரவேண்டிய பணம் இருக்குது, வரவேண்டிய காசுகள் வரவேண்டியது இருக்குது, அதுவும் எங்களுடைய பணம் தான். அவைகளெல்லாம் கணக்கு பார்த்து அதற்குரிய 2.5% சரியான முறையிலே கொடுக்கப்பட்டு விட வேண்டும். அதுல ஏதேனும் ஒன்று கலந்து விட்டால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்கிறார்கள், மா ஃபாலத்தி ஸகாத்து மாரன் ஃபத்து இல்லா அஸ்லகது. உங்களுடைய பொருளோடு ஜகாத்துடைய பொருள் கலந்து விட்டால் அது உங்களுடைய பொருளை நாசமாக்கிவிடும், அழித்துவிடும் என்று சொன்னாங்க. எங்களுடைய வியாபாரத்துல எல்லா பாதுகாக்கணும், பரக்கத்து இல்லாம போயிடும். ஜகாத்துடைய பொருள் எங்களுடைய பொருளோடு கலந்துருச்சுண்டா, ஜகாத்துடைய பொருள் எங்களுடைய பொருளோடு கலந்து விட்டால் அந்த பொருளையும் இது சேர்த்து அழித்துவிடும் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு ஜகாத் கடமையாக இருக்கிறது, அந்த கடமையான ஜகாத்தை சரியாக ஒதுக்கி வைத்து உரியவர்களுக்கு நாங்கள் கொடுத்து விட வேண்டும். அதுல எந்த விதமான நாம் தாமதப்படுத்துவதும் கூடாது. ஜகாத்து எந்த அளவுக்கு எத்தனை நாளைக்குள்ள கொடுக்கணும், ஒரு வருஷத்தினுடைய ஜகாத் அந்த வருஷத்துக்குள்ளே கொடுத்து முடிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த பொருள் நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. ஏழைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அடுத்தவருடைய பணத்தை நாங்கள் வச்சு கொண்டிருக்கிறோம், அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அநியாயம். ஏழைகளுடைய அந்த பொருள் சரியான முறையில் அவர்களுக்கு போய் சேர வேண்டும். உரியவர்களிடத்துல அந்த பொருளை நாங்கள் போய் சேர்த்திடணும். எங்களுடைய பணத்தோடு அது கலந்துடக்கூடாது. ஜகாத்து போக உபரியான தான தர்மங்களும் நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் ஜகாத்து கொடுக்கல ஏதேனும் குறை வைத்திருக்கலாம். நகிலான சுண்ணத்தான வணக்கங்கள் என்பது பருவான வணக்கங்களில் ஏற்பட்டுவிடக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு வேண்டித்தான் நகிலான சுண்ணத்தான வணக்கங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. தொழுகையினுடைய பின் சுண்ணத்துகளை நாம் தொழுகிறோம். ஏன் நாம் தொழுகையில பருதான தொழுகையில ஏதேனும் குறை விட்டிருந்தோம் என்று சொன்னால் இந்த சுண்ணத்தான தொழுகைகளின் மூலமாக அந்த பருதான தொழுகையினுடைய குறை நிவர்த்தி செய்யப்பட்டுவிடும். அப்ப ஜகாத்தை நாம் கொடுப்பதோட நபிலான தான தர்மங்களை செய்யும் பொழுது ஜகாத்தில் நம்மை அறியாமல் ஏதேனும் குறை வைத்திருந்தோம் என்று சொன்னால் அந்த குறையை இந்த தான தர்மங்களின் மூலமாக அல்லாஹ் நிவர்த்தி செய்து விடுவான். முதலாவது ஜகாத் யார் கொடுக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளணும். இரண்டாவது, யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும். ஜகாத்தை வாங்குறதுக்கும் தகுதியானவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்குத்தான் இந்த பொருள் போய் சேர வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் 8 பிரிவினர்களை குறிப்பிட்டு சொல்லி காட்டுகிறார். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் 8 பிரிவினர்கள் இல்லாவிட்டாலும் 4 அல்லது 5 பிரிவினர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது இன்னம சதகா லில் ஃபுகரா, முதலாவது பரம ஏழைகள். சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு கூட்டம் இப்படி இருக்கிறது, பரம ஏழைகள். பரம ஏழைகள் என்றால் என்ன, தினமும் சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாதவர்கள். தெருக்களிலே பார்க்கிறோம், மஸ்ஜிதுகளிலே பார்க்கிறோம், கடை தெருக்களிலே பார்க்கிறோம், ஏழைகள் குறிப்பாக பெண்கள் தான் நம் சமுதாயத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். உண்மையில் கஷ்டப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்றாடம் அவர்களுக்கு ஏதாவது கிடைத்தால் தான் சாப்பிட முடியும். இப்படிப்பட்டவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சமுதாயத்தில். அவர்களுக்குத்தான் புக்கராக்கள் என்று சொல்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் செலவழிக்கிறோம், ஆனா அவர்களுக்கு ஒரு 20 ரூபாய் தான் வருமானம் இருக்குது. இவர்களை பரம ஏழை என்று சொல்லலாம். ஒரு 100 ரூபாய் கூட அவருக்கு கையில இல்ல, அந்த அளவுக்கு வசதி இல்லாம இருக்கக்கூடியவர்கள் பரம ஏழைகள். இவர்களுக்கு ஜகாத்தினுடைய ஒரு பங்கு சமுதாயத்திலே கொடுக்கப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, ஒரு மசாகீர், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமான ஏழைகள். போதுமான அளவுக்கு வருமானம் இல்லை, ஏதோ சம்பாதிக்கிறார்கள், ஏதோ அவர்களுக்கு பொருளாதாரம் இருக்கிறது, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் செலவழிக்க வேண்டும் என்றால் 80 ரூபாய் தான் அவர்களுக்கு கிடைக்குது, 20 ரூபாய் குறைவாக இருக்கிறது. சாதாரண ஏழைகள் இருக்கிறார்கள், இவர்களும் சமுதாயத்தில் பெரிய அளவில் இருக்கிறார்கள். நல்ல அவர்களுக்கு வீடு இருக்கலாம், அவர்களுக்கு ஏதேனும் தேவையான பொருள்கள் எல்லாம் வீட்டில் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய வருமானம் அவர்களுடைய செலவுக்கு போதுமாகாமல் இருக்கிறது. இவர்களுக்கு தான் மிஸ்கீன் என்று சொல்லப்படுகிறது. இவர்களும் அந்த சமுதாயத்திலே ஜகாத்திற்கு தகுதியான ஒரு கூட்டமாக கருதப்படுகிறார்கள். மூன்றாவது அல் காரிமூன், கடனாளிகள் இருக்கிறார்கள். இந்த காலத்தில் நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம், கடன்பட்டவர்கள், ஏதேனும் பிசினஸுக்காக வேண்டி நல்ல போய்கொண்டிருந்தவர்கள், நல்ல வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள், ஆனால் பிசினஸ் நொடிந்து விட்டது, கடனாளிகளாக மாறிவிட்டார்கள். அல்லது வியாதி, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஏதேனும் ஒரு வியாதியில மாற்றினார்கள், அதனால் அவர்கள் நிறைய செலவழிக்க வேண்டியது வந்தது, நிறைய கடன் எடுத்து விட்டார்கள், கடனாளிகளாக மாறிவிட்டார்கள். இது போன்ற கடனாளிகள் இருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னும் சில கூட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல் முஅல்லஃபத்துல் குலூப், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றி வந்தவர்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்று வந்த ஒரு கூட்டமும் இருக்கிறது. அவர்கள் இந்த தீனை ஏற்றுக்கொண்டதற்காக இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், பரம்பரை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு அதனுடைய கஷ்டம் விளங்குறதில்லை, அதனுடைய துன்பம் எங்களுக்கு தெரிகிறதில்லை. புதிதாக ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்று வர எவ்வளவு பெரிய, தன் பெற்றோரை புறக்கணித்து வருகிறார், தன் குடும்பத்தாரை புறக்கணித்து வருகிறார், அவர் ஏதேனும் தொழில் செய்து கொண்டிருந்தால் அந்த தொழிலிலே பல விதமான மாற்றங்கள் ஏற்படுகிறது, சமுதாயத்திலே அவர் பகிஷ்கரிப்பு செய்யப்படுகிறார், புறக்கணிக்கப்படுகிறார், எல்லாவற்றையும் தாங்கிவிட்டு இந்த தீனை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் நமக்கும் ஒரு ஹக்கு இருக்கிறது, நமக்கும் ஒரு உரிமை இருக்கிறது. அவர்களை பாதுகாக்க வேண்டும். தீனை பாதுகாப்பதற்காக, இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக நம் பொருளாதாரத்தை அவர்களுக்கு செலவழிக்க வேண்டும். அதுதான் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இப்படி இந்த 4 விதமான கூட்டமும் இந்த காலத்திலே பரவலாக இன்றைக்கு உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய ஜக்காத்தினுடைய பொருள் அவர்களுக்கு போய் சேர வேண்டும், அவர்களுக்கு தான் போய் சேர வேண்டும். ஜக்காத்துக்கு தகுதி இல்லாதவர்கள் ஜக்காத்தை வாங்குறது கூடாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 2 நபித்தோழர்கள் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஜக்காத்தினுடைய பணத்தை தாங்கன்னு கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் கீழும் பார்த்தார்கள், நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், நல்ல சம்பாதிக்க தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள், உடல்ல எந்த குறையும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜகாத்தினுடைய பணம் என்பது பணக்காரருக்கு கொடுக்கப்படாது, அதே போன்று சம்பாத்தியத்திற்கு திறமையாக இருக்கக்கூடிய, கஷ்டம் இல்லாமல் உழைக்கக்கூடிய அவருக்கும் ஜகாத்துடைய பணத்தை கொடுக்க இயலாது. அல்லாஹ் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அவருக்குத்தான் கொடுக்க முடியும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். இந்த ஆயத்தையும் சுட்டி காட்டினார்கள். ஏழைகளுக்கும் பரம ஏழைகளுக்கும் கடனாளிகளுக்கும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஜகாத்தினை வசூலிப்பதிலே ஈடுபடக்கூடிய, அந்த காலத்தில் ஜகாத்தை வசூலிக்கிறதுக்கென்று ஈடுபடுவார்கள், அவர்களுக்கும் அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாது செய்யக்கூடியவர்களுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் அடிமைகளுக்காக வேண்டி மட்டும்தான் ஜகாத்தை கொடுக்கப்பட வேண்டும் என்று குர்ஆன் சொல்லிக்காட்டுகிறது. அவர்கள் அல்லாதவர்களுக்கு ஜகாத்து வாங்குறதுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறான். அப்ப ஜக்காத்துக்கு தகுதி இல்லாதவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஜக்காத்துக்கு தகுதி இல்லாதவர்கள் ஜக்காத்தை வாங்குறதுனால என்ன கிடைக்கிறது, நஷ்டம் அல்லாஹ் சொன்ன அதே எச்சரிக்கை அவர்களுக்கும் வருகிறது. மாஹாலத்தி ஜக்காத்து மாலம் பத்து இல்லா அஹ்லகத்து, இவர்கிட்ட பொருள் இருக்கிறது, இவர்த்த வசதி இருக்கிறது, வசதி இருந்து கொண்டு ஜக்காத்தை இவர் வாங்கினால், அடுத்தவருக்கு சேர வேண்டிய பொருளை இவர் வாங்கிவிட்டால் இவருடைய பொருளாதாரத்தையும் இந்த ஜக்காத் அழித்து விடுகிறது என்று சொன்னார். இவருடைய பொருள்ல பரக்கத்து இல்லாமல் போய்விடும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன், இது அவருக்கு வர வேண்டிய பொருள் அல்ல, அவருக்கு சேர வேண்டிய பொருள் அல்ல, அடுத்தவருடைய பொருளை இவர் எடுத்து பயன்படுத்துகிறார். ஜக்காத்தை கொடுப்பவர்களும் சரியாக கொடுக்க வேண்டும், ஜக்காத்தை வாங்கக்கூடியவர்களும் நாம் அவருக்கு தகுதியானவர்கள் தானா, அந்த லிஸ்டிலே உள்ளவர்கள் தானா, பரம ஏழைகளால் தாராளமாக கொடுக்க வேண்டும். அதே போன்று சாதாரண ஏழைகள் இருக்கிறார்கள், வருமானம் போதாதவர்கள், கடனாளிகள் இருக்கிறார்கள், இவ்வாறு கஷ்டப்பட்டவர்களுக்கு ஜக்காத்தை நாம் கொடுக்க வேண்டும். அவர்கள் அந்த தகுதி உடையவர்களாக இருந்தால் மட்டும்தான் ஜக்காத்தை எடுக்கணும். ஜகாத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அது அவர்களுடைய பொருள், உரிய நேரத்தில் அவர்களுக்கு போய்விட வேண்டும், உரிய நேரத்தில் அவர்களுக்கு ஜகாத்து போயிடணும். இன்றைக்கு சில நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஜகாத்து கொடுப்போம் என்று வாக்களித்து விடுகிறோம், நான் தருகிறேன் என்று சொல்லி விடுகிறோம். ஜகாத்து ஒரு வருடம் முடிந்து விட்டால் எங்களுக்கு கடமையாயிடுச்சு, அதை நாம் என்ன செய்யணும், கட்டாயமாக கொடுத்துடணும். நாம் கொடுக்கிறோம் என்று வாக்களித்து விட்டோம், ஆனா ஒரு வருஷம் முழுவதும் கொடுக்கறதில்லை. அல்லது ஒரு செக்கை கொடுத்தாச்சு, ஜகாத் தருவதாக ஒரு செக்கை கொடுத்து விட்டோம். செக் என்பது பணம் அல்ல, அந்த டேட் முடிந்து அவருடைய கையுக்கு பணம் வரும் பொழுதுதான் அந்த ஜகாத் அவருக்கு போய் சேருகிறது. அதுவரைக்கும் இருக்கக்கூடிய அவருடைய பொருளை நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் இல்லாமல் இவ்வாறு ஜகாத்தை பிற்படுத்த கூடாது. இன்னும் சொல்ல போனால் சில நேரத்தில் ஒரு வருடம் கூட கழிந்து விடுகிறது, இது பெரிய பாவமாக மாறிவிடும். தொழுகையை கலா செய்த மாதிரி ஜகாத்தை கலா செய்ததனுடைய குற்றம் ஏற்பட்டுவிடும். அந்த வருஷத்தினுடைய ஜகாத் அந்த வருடத்திற்கு உள்ளே கட்டாயமாக கொடுக்கப்பட்டு விட வேண்டும். அதற்கு பிறகு, வருஷம் முடிந்ததற்கு பிறகு எங்களுடைய கையில நாங்கள் வச்சுக் கொண்டிருப்பதற்கு எந்த விதமான உரிமையும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் ஜகாத்தை நாம கொடுக்கிறதுக்காக வேண்டி தகுதியானவர்களை எதிர்பார்க்கிறதுக்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. ஜகாத் வாங்கிறதுக்கு ரொம்ப தகுதியானவர்கள் யார்? மிக மிக தகுதியானவர்கள் யார்? எங்களுடைய பிள்ளைகளுக்கோ எங்களுடைய பெற்றோருக்கோ நாங்கள் ஜகாத்து கொடுக்க இயலாது. ஆனால் ஏனைய எங்களுடைய சொந்தக்காரர்கள், சகோதரர்கள் இருப்பார்கள், தாயின் சகோதரர்கள் இருப்பார்கள், அல்லது தந்தையினுடைய சகோதரர்கள் இருப்பார்கள், எங்களுடைய சொந்தக்காரர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குத்தான் ஜகாத்தை கொடுப்பதில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். எங்களுடைய சொந்தக்காரர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு முதல்ல ஜகாத்தை கொடுக்கணும். ஆனா எங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்க இயலாது, எங்களுடைய பெற்றோருக்கும் ஜகாத்தை நாங்கள் கொடுக்க இயலாது, எங்களுடைய மனைவிக்கும் கொடுக்க இயலாது. அது அல்லாத ஏழைய உறவினர்களுக்கு கொடுக்கலாம், ஜகாத்தை கொடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அப்துல்லாஹி இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி வர்றாங்க. அப்துல்லாஹி இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு ஏழை சஹாபி, மனைவி கொஞ்சம் வசதி படைத்தவர்கள், மனைவிட்ட கொஞ்சம் பொருளாதாரம் இருந்தது. அப்துல்லாஹி இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட மனைவி போய் சொன்னாங்க, நீங்களே கஷ்டப்படுறீங்க, எங்களுடைய பணத்தை ஜகாத்தினுடைய பணத்தை வெளியில கொடுக்கிறதுக்கு பகரமா நான் உங்களுக்கு தரலாமா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமா என்று நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்ப அப்துல்லாஹி இப்னு மசூத் சொன்னாங்க, நான் கேட்டா நல்லா இருக்காது, நீங்களே போய் கேளுங்க என்று சொல்லும் பொழுது அவர்கள் வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வரக்கூடிய நேரத்தில் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, சொன்னாங்க நான் என்னுடைய பணம் வைத்திருக்கிறேன், என் கணவருக்கு நான் செலவழிக்கலாமா? கணவன் மனைவிக்கு ஜகாத்தை கொடுக்கக்கூடாது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் கணவன் அவன் செலவழிப்பது, மனைவியின் மீது செலவழிப்பது கடமை. ஆனால் ஒரு மனைவி, மனைவி கணவனுக்கு செலவழிக்கிறதுல அது அவளுக்கு கடமை கிடையாது, மனைவி கணவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அந்த மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட கேட்க போறாங்க, நான் என் கணவனுக்கு ஜகாத்தை கொடுக்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருன்னு கேட்டாங்க. பிலால் ரழியல்லாஹு சொன்னாங்க, ஜைனப் என்ற ஒரு பெண்மணி வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஐயு ஜயானி, எந்த ஜைனப்னு கேட்டாங்க. பிலால் ரழியல்லாஹு சொன்னாங்க, இம்ராத்து அப்துல்லா, அப்துல்லாஹி இப்னு மசூதினுடைய மனைவி வந்து கேட்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொல்லுங்க, லகி அஜிராணி, உனக்கு ரெண்டு ரெண்டு இருக்கிறது, அஜுரு சதகத்தி அஜுரு கராபா, நன்மை, ஜகாத்து கொடுத்த நன்மையும் இருக்கிறது, சொந்த பந்தத்தை அனுசரிச்ச நன்மையும் இருக்கிறது. அதனால நாங்க முதல்ல ஜகாத்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் இருப்பார்கள், கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க, கடனாளிகள் இருப்பாங்க, வியாதியஸ்தர்கள் இருப்பாங்க, மிஸ்கீன்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதே போன்று எங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய ஏழைகள், நாங்க எந்த ஊர்ல வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோமோ, கடைகள் வைத்திருக்கிறோமோ, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏழைகள் எங்களை அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எங்களுடைய வியாபாரம் நடவடிக்கை அவங்களுக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதே போன்று சமுதாயத்தில் பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் இருப்பார்கள், இவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஜகாத்தை கொடுக்கிறதுக்கும் ஒரு வரையறையை, ஒரு அமைப்பை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. யாருக்கு நீங்கள் ஜகாத்தை முதல்ல கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையும் சொல்லித் தருகிறது. யார் மிக மிக தேவையானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டும். ஜகாத்து என்பதை பள்ளிவாசல்களுக்கு கொடுக்க இயலாது, மதரசாக்களினுடைய கட்டிடங்களுக்கு கொடுக்க இயலாது, மாணவர்களுக்கு செலவழிக்கிறதுக்கு ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கலாம், அல்லது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டப்பட்டவர் இருக்கிறார், மருத்துவ உதவி தேவைப்படுகிறது, அல்லது ஒரு தொழிலுக்காக வேண்டி அந்த சமுதாயத்தில், அந்த வீட்டில், அந்த குடும்பத்தில் ஒரு வாணிபர் இருக்கிறார், அவருக்கு ஒரு நல்ல தொழில் அமைந்து விட்டால் அந்த குடும்பமே சிறப்பாக இருக்கும் என்றார், அந்த தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக ஜகாத்தை நாம் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கிறதுல மிக மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவ்வாறு கொடுப்பதன் மூலமாக இவருக்கு ஒரு தொழில் அமைந்து விட்டது என்று சொன்னால் அதன் மூலமாக அந்த குடும்பமே சிறப்பாக ஆகிவிடுகிறது. ஜகாத்த கொடுக்கக்கூடிய நேரத்தில் இது போன்று தேவையுடையவர்களை அறிந்து ஜகாத்த நாங்கள் கொடுக்க வேண்டும். ஜகாத்தினுடைய பொருள் எங்களுடைய பொருளோடு நாம் கலந்து விடக்கூடாது. ஜகாத்தின் மூலமாக எங்களுடைய பொருள் சுத்தமாகிறது. அந்த அழுக்கான பொருளோட வந்துடணும். இந்த பொருள், இந்த ஜகாத்தினுடைய பொருள் ஏழைகளுக்கு சொந்தமானது. இந்த ஏழைகளுக்குரிய பொருளை நாம் எந்த நேரத்திலும் வைத்துக் கொண்டிருக்க முடியாது. தகுதியுடையவர்கள், கஷ்டப்பட்டவர்கள் இருக்கும் பொழுது நான் அதை வைத்துக் கொண்டிருந்தேன் என்று சொன்னால், மார்க்கத்தினுடைய புகார்கள் நமக்கு சட்டத்தை சொல்லித் தருகிறார்கள். ஜகாத்து கடமையாயிருச்சு. ஜகாத்தினுடைய பொருளும் கொடுக்கிறதுக்கு கையில பணமும் இருக்கிறது, வாங்கிறதுக்கு தகுதியானவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் கொடுக்காமல் வைத்தால் இவர் அநியாயமாக அதை பிற்படுத்துகிறார். அவ்வாறு வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பொருள் அழிந்து விட்டால், திருடு போய்விட்டால் இவர் அதற்கு பொறுப்புதாரியாகுவார். அந்த ஜகாத்தை இவர் கட்டாயமா கொடுத்துதான் ஆகணும். திருடு போயிட்டு அப்படிங்கிறதுனால, தொலைந்து விட்டது என்பதனால் நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இவர் குறை செய்திருக்கிறார் என்று மார்க்கத்தினுடைய சட்டத்தினுடைய வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜகாத்தினுடைய பொருளை அதை சரியான முறையில் உரிய நேரத்திலே நாம் சேர்த்து விட வேண்டும். நம்முடைய பணத்துடன் கலந்துவிடக் கூடாது. ஜகாத்துக்கு தகுதியானவர்களுக்குத்தான் ஜகாத்தை கொடுக்கப்பட வேண்டும். தகுதியற்றவர்களுக்கு ஜகாத்தை நாங்கள் கொடுத்துவிடக் கூடாது. தகுதி இல்லாதவர்களும் ஜகாத்தை வாங்கக்கூடாது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு வணக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு சமுதாயத்தில் பெரும்பாலும் ரமலானுடைய காலத்தில் ஜகாத்து கொடுக்கக்கூடிய அந்த பழக்கம் அது ஏற்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல பழக்கம். மற்ற காலத்தில் செய்யக்கூடிய அமல்களை விட பல மடங்கு நன்மைகளை தருவதுதான் இந்த ரமலானுடைய அமல். அதனால தான் இந்த ரமலானுடைய காலங்களில் நாம் ஜகாத்து கொடுக்கிறத வளமையாக ஆக்கி வைத்திருக்கிறோம். பரிபூர்ணமான நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் சரியான முறையில் நம்முடைய சொந்தக்காரர்கள், கஷ்டப்பட்டவர்கள், சமுதாயத்தில் மிக மிக தேவையுடையவர்கள், அவர்களை அறிந்து நம்முடைய ஜகாத்தை கொடுக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாமும் ஜகாத்தை சரியான முறையில் கணக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். ஜகாத்தினுடைய பொருள் எங்களுடைய பொருள்ல கலந்து விடாமல் உரிய நேரத்தில் உரியவருக்கு போய் சேரக்கூடிய விதத்தில் நம்முடைய இந்த அமலை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ஏற்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? முதலாவது நம்முடைய பொருளாதாரத்தில் பரக்கத். இரண்டாவது நமக்கு இல்ல ஆக்கப்படுகிறது. உலகத்தினுடைய இந்த பொருள் இருக்கிறது முசீபத்துகளுக்கு காரணமாக இருக்கிறது. நாம் கொடுத்து விடுவதின் மூலமாக முசீபத்துகளை விட்டு நாம் பாதுகாக்கப்படுகிறோம். குறிப்பாக நல்லடியார்களை பற்றி குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஜகாத்தை கொடுப்பவர்கள் அல்லது சதக்கா கொடுப்பவர்கள் நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்களுடைய பொருளிலே யாசகம் கேட்பவர்களுக்கும் ஹக்கு இருக்கிறது, இழந்தவர்களுக்கும் ஹக்கு இருக்கிறது. இழந்தவர் என்று சொன்னால் என்ன? இழந்தவர் என்றால் என்ன? யாரிடத்திலும் கேட்காமல் எத்தனையோ ஏழைகள் இருப்பார்கள். எங்களுடைய கண்ணுக்கு அது தெரியாது, ஏழைகள் என்று. ஆனால் அவர்கள் பத்தினித்தனத்தின் காரணத்தினால், வெட்கத்தின் காரணத்தினால் வெளியில் வரமாட்டார்கள், கேட்க வரமாட்டார்கள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க, லைஸல் மிஸ்கீன் அல்லதி தருதுஹுல் லுக்மத்து வல் லுக்மத்தான் வத்தம்ரது வத்தம்ரதான். மிஸ்கீன் என்பவர் அவர் மட்டுமல்ல, ஏதோ நீங்கள் சாப்பாடு கேட்டாரு கொடுத்துட்டீங்க, ஒரு ஈச்சம்பளம் கேட்டாரு கொடுத்துட்டீங்க, இவர் மட்டும் மிஸ்கீன் அல்ல. மிஸ்கீன் யார் என்று சொன்னால், அவரை விளங்கப்படாது, அவர் மக்களிடத்தில் கேட்கவும் மாட்டார், ஆனால் அவர் பாதிக்கப்பட்டு இருப்பார், கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பார், இவரும் மிஸ்கீன், இவரை தேடி நீங்கள் கொடுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குர்ஆன்ல அவர்களுக்குத்தான் மஹ்ரூம் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. குர்ஆனில் அந்த ஏழைகளை பார்த்து சொல்லப்படுகிறது, யஹ்சபுஹுல் ஜாஹிலு அக்னியா மின தஅஃபு. அவர்கள் பத்திரித்தனமாக இருப்பதின் காரணத்தினால், யாரிடத்திலும் கேட்காமல் இருப்பதின் காரணத்தினால், விளக்கமில்லாதவர்கள் அவர்களை வசதி படைத்தவர்களாக செல்வந்தர்களாக நினைத்து விடுவார்கள். ஆனால் உண்மையில் அவர்களுக்கு கஷ்டம் இருக்கும். ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்கள், சதக்காவை கொடுக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களை தேடி கொடுக்க வேண்டும், அவர்களை விளங்கிக் கொடுக்க வேண்டும். இது நம்முடைய நன்மைகளை அதிகமாக தருவதற்குரிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இப்படி நம்முடைய இந்த காலத்திலே இந்த கடமையான அமலை பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய பொருளை சுத்தப்படுத்த வேண்டும். நோன்பின் மூலமாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடைய வேண்டும். ஜகாத்தின் மூலமாக நம்முடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய பொருள் சுத்தமாக வேண்டும், நம்முடைய உள்ளமும் சுத்தமாக வேண்டும். அல்லாஹ்வினுடைய கோபத்தை அணைப்பதற்கு இந்த பொருளாதாரத்தில் செய்யக்கூடிய இபாதத் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. ஜகாத் அல்லாமல் நாம் கொடுக்கக்கூடிய சதக்காவை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸதகத்து துதுஃபி கதப ரப். அல்லாஹ்வினுடைய கோபத்தை அணைத்து விடுகிறது என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பலாவு சோதனைகள் இருக்கிறது, ஃபைன்னல் பலா லா யதஹத்தாஹ, தர்மத்தை தாண்டி சோதனை வராது என்று சொன்னார்கள். நாம் கொடுக்கக்கூடிய தர்மத்தினால் சோதனைகளிலிருந்து பாதுகாக்கப்படுகிறோம், எங்களுடைய பொருளும் பாதுகாக்கப்படுகிறது, எங்களுடைய உடலும் பாதுகாக்கப்படுகிறது, குடும்பமும் பாதுகாக்கப்படுகிறது. இது போன்ற நல்ல அமல்களில் நம்முடைய நேரத்தை நாம் செலவழிக்க வேண்டும், நம்முடைய பொருளை நாம் செலவழிக்க வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரெண்டு நபரை பார்த்து நீங்க பொறாமை கொள்ளலாம், பொறாமை கொல்லப்படுவதற்கு தகுதியானவர்கள் இரண்டே ரெண்டு பேரு தான். ஒன்றாவது யார், அல்லாஹ் ஒருத்தருக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார், இரவு பகலாக குர்ஆனை ஓதிக்கொண்டும் அதை கொண்டு அமல் செய்து கொண்டும் இருக்கிறார். இவரை பார்த்து நீங்கள் பொறாமைப்படலாம், அவரை மாதிரி எனக்கும் குர்ஆன் கொடுக்கப்பட்டால் நானும் அமல் செய்திருப்பேனே என்று பொறாமை கொள்ளலாம். இரண்டாவது, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் நல்ல வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அவர் அந்த செல்வத்தை நல்ல வழிகளிலே செலவு செய்து கொண்டிருக்கிறார், இரவு பகலாக நல்ல காரியத்தில் செலவு செய்கிறார், இவரை பார்த்தும் பொறாமை கொள்ளலாம், இவரை மாதிரி எனக்கு வசதி இருந்தால் நானும் செலவழித்திருப்பேனே என்று பொறாமை கொள்ளலாம். இந்த இரண்டு நபரை தவிர வேறு யாரின் மீதும் பொறாமை கொள்ள இயலாது என்று சொன்னதின் மூலமாக இது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் கொடுக்கப்பட்டு அதை கொண்டு அமல் செய்வதும், அதே போன்று வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு அதை கொண்டு தர்மம் செய்வதும் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை விளங்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு இதை பாக்கியமாக தந்தான் என்று வசதி வாய்ப்புடையவர்கள் நினைக்க வேண்டும். நான் செலவழிப்பது என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய தகுதி அல்ல, அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேரை பார்க்கிறோம், பொருளாதாரம் நிறைய இருக்கிறது, வசதி நிறைய இருக்கிறது, ஆனால் அவர்களை கொண்டு உலகத்தில் எந்த நல்ல காரியமும் நடக்கல, கடைசியில் பொருளும் அவங்களுடைய கையை விட்டு போயிருச்சு. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், ஸ்ரீதேவி யார் என்று சொல்லார் என்று வசதி வாய்ப்பு இருந்தது, அதை கொண்டு சமுதாயத்திலே பல குடும்பங்கள் வாழ்ந்தது, நல்ல பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டது, நல்ல அழகான முறையிலே சமுதாய வேலைகள் நடந்தது, இந்த உம்மத்திற்கும் இந்த ஊருக்கும் பிரயோசனமான முறையில் அவருடைய பொருளாதாரம் அமைந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய பாக்கியவான். அப்படிப்பட்ட பாக்கியவான்களை ஆவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்லடியார்களாக நம் யாவரையும் ஆக்கி அருள்வானாக, நமது பாவங்களை மன்னித்தருள்வானாக, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவானாக, சமுதாயத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்துவானாக, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்குவானாக, பாதிக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் உதவி செய்வானாக. எங்கெல்லாம் கஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தருவானாக. ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தின் மீது முஸ்லிம்கள் மீது கண்ணியத்தை எல்லாம் தந்தருவானாக. இந்த புனித ரமலானுடைய பரக்கத்தினால் நம் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா தொல்லைகளையும் எல்லா இன்னல்களையும் எல்லாம் நீக்குவானாக. எங்களுடைய குழந்தைகளில் எங்களுடைய கண்குளிர்ச்சிகளான குழந்தைகளாக ஆக்குவானாக. எங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை செய்வானாக. எங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கி, எல்லா விதமான வியாதிகளையும் போக்கி, முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் நிம்மதியான கண்ணியமான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. ஷரியத்தை கடைபிடித்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. முஸ்லிம்களை யாரெல்லாம் கருவறுக்க நினைக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை முழுமையான முறையிலே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவானாக. நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. வாஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல்லில் கௌனி வ குல்
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தன்.